நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கோவிட் தொற்று சிலருக்கு அறிகுறிகளின்றி வந்து போகக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானவர்கள் தங்களுக்கு கோவிட் தொற்று எப்போதாவது ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய முடியுமா? அதற்கான பரிசோதனை முறைகள் என்ன? மேலும் கோவிட் குறித்து பல கேள்விகளுக்கு அடுத்ததாக பதிலளிக்கிறார் சிட்னியில் குடும்ப மருத்துவராக கடமையாற்றும் டாக்டர் சிவசீலன் அவர்கள். வணக்கம் டாக்டர் சிவசீலன் அவர்களே.
வணக்கம் செல்வி.
தற்போது குளிர்காலம் ஆரம்பமாகி ஒரு மாதம் முடிந்திருக்கின்றது. ஃப்ளூ காய்ச்சல் அதிகமாக காணப்பட்டு வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம். அதேவேளை கோவிட் தொற்று பரவலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் கோவிட் தொற்றுக்கும் ஃப்ளூ காய்ச்சலையும் எவ்வாறு நாம் வேறுபடுத்தி பார்ப்பது டாக்டர்?
கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கும் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனுக்கும் சில ஒற்றுமைகளை சொல்லி அதை எப்படி வேறுபடுத்தலாம்ன்றதை நான் பின்னால் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஃப்ளூ என்பது நாங்கள் பல வருடங்களாக எல்லாரும் அறிந்தது, வைத்தியர்கள் சரி, நோயாளிகள் சரி, எல்லாருக்கும் அப்படி கூடுதலாக தெரியும். கோவிட் என்பது நாங்கள் கடந்த 2 வருடங்களாக புதிதான ஒரு விடயம், அதை பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதில் நோய் அறிகுறிகளை பார்த்தால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரித்தான் தெரியும். வேறுபடுத்தி வந்ததற்கு கொஞ்சம் கடினம் இருந்தாலும் அதுக்கு வழிகள் இருக்கின்றன. ஒற்றுமைகள் என்று பார்த்தால் நீங்கள் ரெண்டும் வைரஸால் ஏற்படுற நோய், வித்தியாசப்பட்ட வைரஸ் மட்டும்படி ரெண்டுமே பொதுவாக சுவாச தொகுதியை பாதிக்கின்ற நோய். எல்லாருக்கும் தெரியும் காய்ச்சல், இருமல், ரன்னிங் நோஸ், தலையீடு, டயர்ட்னஸ், களைப்பு, தொண்டை நோய், இவ்வளவும் ஃப்ளூவுக்கும் கோவிடுக்கும் பொதுவாக காணப்படும். அதே மாதிரி அதில் வர காம்ப்ளிகேஷன், சுவாச தொகுதியில் ஏற்படும் பாதிப்பு, ஹார்ட்ல வர ப்ராப்ளம், ரெண்டுக்கும் டெத் வரலாம். ஃப்ளூவுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட காம்ப்ளிகேஷனும் சேமாக இருக்கும். நாங்கள் வேறுபாடுகள் எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம்ன்ற ஒரு இது வந்து முக்கியம். ஏனென்றால் ரெண்டுக்கும் வைத்தியம் வித்தியாசமாக இருக்கும். கோவிட் வந்து சாதாரண ஃப்ளூவை விட கொஞ்சம் சீரியஸான நோய் அது. ரெண்டுமே நான் கூறியது போல் வைரஸால் ஏற்படுகின்றது. வித்தியாசம் ஒன்று பார்த்தா இந்த பரவும் தன்மை, நோய் தொற்றும் தன்மை வந்து கோவிடுக்கு அதிகம், குயிக்காக பரவும். ஒரு நபர்லேருந்து பல்லாயிரக்கணக்கான ஆட்களுக்கு பரவன கதைகள் எல்லாம் இருக்கின்றது. ஸோ அதனால் கோவிட் வந்து தொற்றும் தன்மை அதிகம், அது ஒரு வேறுபாடு இருக்கின்றது. மற்ற தொற்று காலம் என்று சொல்லும், தொற்று காலம் என்று சொன்னால் ஒருவருக்கு நோய் வந்தால் அவர் எவ்வளோ காலத்தால் இன்னொருக்கு பரப்புவார். புழு வந்து ஒரு 3-4 நாட்கள் வரை தான் ஒரு ஆள் மற்றாளுக்கு கொடுக்க முடியா இருக்கும். ஆனால் கோவிட் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு மற்றவங்களுக்கு தொற்றுவார்கள். சில சில நோய் அறிகுறிகள் கோவிடுக்கு தனித்துவமாறு காணப்பட்டது. உதாரணத்துக்கு அந்த சுவை தன்மை இல்லாமல் போறது, மனத்தன்மை இல்லாமல் போறது, லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல், மற்றபடி இந்த காம்ப்ளிகேஷன், அதாவது நோய் பாதிப்புல சில இதுகள் புழுல இல்லாத கோவிட்ல காணப்பட்டது. அது நீங்கள் அதையும் அறிஞ்சிருப்பீர்கள். இருதயத்தை பாதிக்கின்ற விஷயம் மைகார்டைட்டிஸ் பெரிகார்டைட்டிஸ் சொல்லுவார்கள். அதே நேரத்துல குருதியில் கட்டி வாரது, பிளட் கிளாத் கோவிடுக்கு கூடுதலாக இருக்கும், மற்றதுக்கு அதிகமாக இருக்காது. அதை விட இறப்பு வீதமும் வந்து கோவிடுக்கு புழுவை விட கூடுதலாக இருக்கும்.
அப்படி என்றால் டாக்டர், கோவிட் தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது அவரோடு நெருங்கிய தொடர்பில் சிலர் இருந்தாலும் அவர்களுக்கு கோவிட் தொற்றுவதில்லையே, எப்படி இவ்வாறு சிலர் மட்டும் கோவிட் தொற்று ஏற்படாமல் தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள்? இது எப்படி சாத்தியமாகிறது டாக்டர்?
எப்படி சாத்தியமாக என்று சொன்னால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நம்ம இயற்கையாக நம்ம உடம்புல வர தடுப்பு சக்தி, அதாவது நேச்சுரல் இம்யூனிட்டி என்று சொல்லுவோம், சில ஆட்கள் தங்களுக்கு தெரியாமலே அந்த கோவிட் கிருமி வந்து அவங்களோட உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி போயிருக்கலாம். அந்த சிம்டம்ஸ் இல்லாம அவங்க இயற்கையாகவே அந்த ஆன்டிபாடி என்று சொல்லுவாங்க, அந்த இம்யூனோகுளோபின்ஸ், அந்த நோய் எதிர்ப்பு ஆன அந்த புரதங்கள் உடம்புல தானாக ஏற்பட்டிருக்கலாம். டெஸ்ட் செய்து பார்க்கும்பொழுதுதான் தெரியுமே தவிர மற்றபடி தெரியாது. அவர்களுக்கு தொட்டாமல் இருக்கலாம். மற்றும்படி சிலர்களுக்கு இயற்கையாகவே அவங்களோட எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கு. மற்றும் சில ஆக்கள் மற்ற நோய்கள் மற்ற மருந்துகள் எடுக்கிறவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி அவர்கள் கூடுதலாக இருக்கு. அதால வந்து சில வேலை நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க, சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் சிலவோட 2 பேருக்கு வரும், 3 பேருக்கு வராதுன்றது இருக்கும். ஆனால் வேறு நேரத்தில் வரலாம். அதுக்கான காரணம் என்னை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இயற்கையாகவே அவர் உடம்புல அந்த ஆன்டிபாடிஸ் எங்கேயோ ஃபோம் பண்ணியிருக்கலாம், அல்லது அவர்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியாக இருந்திருக்கலாம். அடுத்தது வந்து சில விட அவர்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லாம போயிருக்கும், அப்ப அவர்கள் எப்ப எனக்கு வரையில்லை.
சரி, இப்ப நீங்கள் கூறினீர்கள், அதாவது அறிகுறிகள் இல்லாமலேயே சிலருக்கு கோவிட் வந்து போகலாம் என்று கூறினீர்கள் இல்லையா? அப்படி இருக்கும் போது எப்போதாவது நமக்கு கோவிட் வந்திருக்கிறது, இதற்கு முன்னர் நமக்கு கோவிட் வந்துள்ளதா என்பதை பரிசோதிக்க முடியுமா டாக்டர்?
கண்டிப்பாக முடியும். அதாவது சரி, அதற்கு குடும்ப வைத்தியருடன் கதைத்தால் அவர்கள் பிளட் டெஸ்ட் செய்யலாம். ஏனென்றால் ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு தான் அது பாசிட்டிவாக இருக்கும், அப்போ அதுக்கு பிறகு நெகட்டிவாக போயிடும். அதுதான் பிசிஆரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நெகட்டிவாக வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு வந்ததா என்று அறிகிறதுக்கு வந்து பிளட் டெஸ்ட் இருக்கு. அதாவது பேத்தாலஜி எங்களுக்கு ஆன்டிபாடி அளவை, குருதியில் இருக்கிற ஆன்டிபாடியின் அளவை அளந்து கூறுவார்கள். சுருக்கமாக சொல்றது ரெண்டு விதமான ஆன்டிபாடி இருக்கிறது, ஜி என்று சொல்லுவோம், அடுத்தது எம் என்று சொல்லுவோம். இம்யூனோகுளோபின் ஜி இருந்தால் அவர்களுக்கு தொற்று வந்து போயிருக்கின்றது, அண்மை காலத்தில் பட்டு தெரியாது வந்து போயிருக்கின்றது, அல்லது அவர் வேக்சின் எடுத்திருந்தாலும் அது பாசிட்டிவாக வரும். அதை வைத்து நாங்கள் வந்து போயிருக்கின்றது இவருக்கு என்று கூறலாம்.
இரத்தத்தில் உள்ள ஆன்டிபாடிஸ் தடுப்பூசியினால் ஏற்பட்ட ஆன்டிபாடிஸா அல்லது தொற்றினால் ஏற்பட்ட ஆன்டிபாடிஸா என்று வேறுபடுத்தி பார்க்க முடியுமா?
நிச்சயமாக வேறுபடுத்தி பார்க்கலாம், அதற்குரிய பரிசோதனைகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் கேட்கிறீர்கள், ஒருவருக்கு இயற்கையாக ஒரு நோய் ஏற்பட்டு நேச்சுரல் இம்யூனிட்டி அளவான ஆன்டிபாடியும் அல்லது நாங்கள் வேக்சினை கொடுத்து செயற்கையாக உருவாக்குற உடம்புல உருவாக்குற ஆன்டிபாடியும் வித்தியாசப்பட்டதென்றால், ஆம் அதில் வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த வைரஸ் வந்து சுருக்கமாக சொன்னால் ரெண்டு பகுதி இருக்கின்றது, உள்ளுக்கு இருக்கிற கோர், வெளியில் இருக்கிற அந்த புரோட்டீன்ஸ். இன்ஃபெக்ஷன் பெறும் பொழுது அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த முழு வைரஸுக்காக உரிய ஆன்டிபாடிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படும். ஆனால் வேக்சின் வந்து நாங்கள் அந்த புரோட்டீன் பகுதிகளில் இருக்க அந்த கோடிங்கை தான் நாங்கள் கொடுக்குறனால, அப்போ அந்த புரோட்டீனுக்கு எதிராக தான் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்க வேண்டும். சாதாரண நடைமுறையில் நாங்கள் அதை செய்கிறேன். ஆனால் ஆராய்ச்சிகள் அவங்க செய்யும் பொழுது பரிசோதனை குணங்களிலோ அல்லது இது சம்பந்தமான செய்யும் பொழுது ரெண்டு ஆன்டிபாடியையும் வேறுபடுத்தி பரிசோதனை செய்து அதுக்கு முடிவு கூறுவார்கள்.
ஆனால் நீங்கள் கூறினீர்கள் அண்மை காலத்தில் வந்து போயுள்ளது என்பதனை இந்த இரத்த பரிசோதனை முடிவு சொல்லும் என்று கூறினீர்கள். உதாரணத்திற்கு 2020 அல்லது 2021 தொடக்கத்தில் ஒருவருக்கு கோவிட் வந்து போயிருந்தால் அதனை இப்பொழுது செய்கின்ற இரத்த பரிசோதனையில் பரிசோதிக்க முடியுமா?
உண்மையில கோவிட் தொற்று எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 2 வருடங்களாகத்தான் வைத்தியர்கள் சரி விஞ்ஞானிகள் சரி இது சம்பந்தமாக ஆராய்ச்சிகளும் செய்து புதுசு புதுசாக தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஒரு ஆய்வின் மூலம் தெரிய அண்மையில் ஆன்டிபாடிஸ் வந்து உடம்புல கிட்டத்தட்ட அந்த ஆன்டிபாடியை வந்து உருவாக்குறதுக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்துல ஒரு குறிப்பிட்ட கலங்கள் தான் அந்த ஆன்டிபாடியை தயார் செய்கிறேன். அந்த கலங்கள் வந்து கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு மேலாக அவங்களோட உடம்புல அது காணப்படுதான் என்று சொன்னால் ஆன்டிபாடி இருக்கு, உடம்புல இருக்கு. அது மாதிரி இன்னொரு தடுப்பு சக்திய தார கோவிலுக்கு தார இன்னொரு கலங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு காணப்படுதான், நேச்சுரல் கில்லர் செல்னு சொல்லுவோம். 1 வருஷத்துக்கு பிறகு அது பாசிட்டிவா இருக்கும் அந்த பிளட்ல ஆன்டிபாடி. ஆனா என்ன க்வெஸ்சன் என்று சொன்னால், ஆனா அது லைஃப் லாங்கா இருக்குமா இல்லையான்னு தெரியாது எங்களுக்கு. ஆனால் அந்த ஆன்டிபாடியின் அளவு வந்து சரியா குறைந்து விடும். அதாவது நாங்கள் அந்த வேக்சின் பூஸ்டர்ஸ் எல்லாமே 6 மாத்தையில போட சொல்றோம் என்றால் அந்த ஆன்டிபாடி அந்த 6 மாதத்துக்கு பிறகு எங்களோட உடம்புல குறைய தொடங்கிடும் என்றார்கள். குறைய தொடங்கும் என்று சொன்னால் எங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அளவுக்கு காணாது, ஆனால் ஆன்டிபாடி இருக்கலாம்.
ஒருவருக்கு கோவிட் ஏற்பட்டு எவ்வளவு காலத்திற்கு பிறகு மறுபடியும் கோவிட் தொற்று ஏற்படக்கூடும் டாக்டர்?
பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கோவிட் வைரஸ்லயும் சில வேரியன்ஸ் இருக்கு, கேள்விப்பட்டது முதல் வந்தது வேற, அப்புறம் வந்து ஒமிக்ரான் என்று சொல்வார்கள். அப்படி வேறுபட்ட வைரஸ் வாரன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சில வாரங்களிலும் வரலாம். மற்றபடி பொதுவாக இன்ஃபெக்ஷன் வந்தால் அதில் ஆன்டிபாடி வந்து அதை எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு 2 கிழமையில அதிகரிக்க தொடங்கும். ஒரு 3 மாசத்துக்கு அது பீக்கா இருக்கும்னு சொல்றார்கள், திருப்பி குறைஞ்சு கொண்டு போகும்ன்றார்கள். இப்ப 4-6 மாசத்துக்கு கோவிட் தொற்று வாரது மிகவும் குறை வந்திருக்கின்றது. அப்படி வந்தாலும் அது வேற வித்தியாசமான ஸ்ட்ரெயின், வித்தியாசமான மாறுபட்ட கோவிட் வைரஸால தான் வரும். அதே வேறுகால வாரது வந்து அப்படியும் 4-6 மாசம் இருக்கும்.
கோவிட் பரவல் தற்பொழுது உள்ள போதிலும் நாம் எல்லோரும் வளமையான வாழ்க்கைக்கு கிட்டத்தட்ட திரும்பிவிட்டோம் என்று சொல்லலாம் இல்லையா டாக்டர்? அப்படி இருக்கும்போது கோவிட் தொற்று ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள பலமுறை நாங்கள் வழிமுறைகளை சொல்லி இருந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துங்களேன்.
நிச்சயம் செல்வி, நாங்கள் அதாவது சில விஷயங்களை நாங்கள் திருப்பி 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 சொல்லும் பொழுது எங்களுக்கு மறக்காமல் இருக்கும், வராமல் தடுப்பது அதுதான் முக்கியமானது. அதுல ஆரம்பத்தில் கூறியது போல் கோவிட் வந்து அதிகமாக சுவாச தொகுதியில வாரது, தும்மும் பொழுது இருமும் பொழுது வரும் துணிக்கைகள் காத்துல பரவி வரும், அல்லது ஏதாவது ஒரு இங்கே ஒரு இடத்திலிருந்து நாங்கள் தொட்டு முழுந்த கிருமியங்களுக்கு வரலாம். ஸோ அதனால வந்து நாங்க முதலே கூறியது போல அதிகமாக சேஃப் டிஸ்டன்ஸ், க்ளோஸ் கண்டக்ட் இல்லாம ஒரு 1.5 ஒரு 2 மீட்டர்ஸ்ல இருக்கிறது, மற்றபடி ஒரு ஆளுக்கு தொட்டு வந்தால் அவர் ஐசோலேட் பண்றது, இன்னொரு குடும்பத்துல வந்தால் கூட அரசாங்கம் தங்களோட பொருளாதார நோக்கத்துக்காக எல்லாத்தையும் தளர்த்தி கொண்டு செல்வார்கள். இருந்தாலும் நாங்கள் வந்து ஐசோலேஷனை நாங்கள் கடைபிடிக்க வேணும். அவரை ஒரு வீட்டில இருந்தா அவரை செயல்பட்டு வைத்தா மற்றாக்களை பாதுகாக்கலாம். அடுத்து வந்து ஃபேஸ் மாஸ்க், ஒரு காலத்துல போடவனா விடுவார்கள், திருப்பி போடு என்று சொல்வார்கள் அந்த ஃபேஸ் மாஸ்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில ஃபேஸ் மாஸ்கை நாங்கள் இந்த கோவிட் காலம் இருக்கும் வரையும் அணிவது நல்லது என்றார் என்னுடைய கருத்து. வளமையான ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு ஹேபிட் இருக்கு, நாங்கள் கண்ணை சொறி அல்லது மூக்க அல்லது வாயில கவிக்கிற, ஸோ அதை தவித்துக் கொள்ள வேண்டும். மற்ற வந்து கூடுதலா கிளீனிக் டிஸ்இன்ஃபெக்ஷனை போட்டு துடைக்கிறது, பொதுவாக மக்கள் பாதிக்கிற இடங்கள்ல ஆஃபீஸ்ல அலுவலகங்கள்ல அல்லது அதிகமாக கிளீனா தொடச்சு வச்சிருக்கிற டிஸ்இன்ஃபெக்டனால அது ஒரு நல்லபடி. முக்கியமாக கடைசியாக நாங்கள் வலியுறுத்த வேண்டியது வந்து இந்த வேக்சினேஷன் ப்ரிவென்ஷனுக்கு வேக்சினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பலருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா வேக்சின் போட்டால் வராதாண்டு, வராதுன்றல்ல வரும், வரலாம், வந்தாலும் சீரியஸாக கடுமையான நோயாக மாறுவதை தடுக்கும், வைத்தியசாலைக்கு நாங்கள் போய் அட்மிட் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது தடுக்கும், அது மாதிரி மரண வீதம் அதாவது டெத் ரேட்டை குறைக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் சிவசீலன் அவர்களே, நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.